காந்தைஹ கேசருச்சாஞ்சயைர்பிரமரிதம் மந்தஸ்மிதைஹ புஷ்பிதம் காந்த்யா பல்லவிதம் பதாம்புருஹயோஹோ நேத்ரத்விஷா பத்ரிதம் கம்பாதீரவனாந்தரம் விததி கல்யாணஜன்மஸ்தலி காஞ்சிமத்ய மகாமணிர் விஜயதே காசித் கிருபா கந்தலி. இது ஸ்துதி சதகத்தில் 10வது ஸ்லோகம். காஞ்சி மத்திய மகாமணிர் விஜயதே. காஞ்சி தேசத்தில் மத்தியமணியா மகாமணியா காமாட்சி அம்பாள் விளங்கின்றிருக்கா அப்படின்னு சொல்கிறார். காஞ்சிங்கிற வார்த்தைக்கு இடுப்புன்னு ஒரு அர்த்தம். இடுப்பில் இருக்கிற ஒட்டியானத்தில் வரிசையாக மணிகள் இருக்குது, அதில் மத்தியமணியா காமாட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏகாம்பரேஸ்வரர், குமரக்கோட்டம், சுப்பிரமணிய சுவாமி, அப்புறம் காமாட்சி, அப்புறம் கச்சபேஸ்வரர், அப்புறம் வரதராஜ பெருமாள், இப்படி பல மணிகள் இருக்குது. அதில் மத்தியமணி காமாட்சி, அதுவும் மகாமணி. எல்லாத்துக்காட்லேயும் காஞ்சிபுரத்தில் காமாட்சி தானே, திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி. காஞ்சி மத்திய மகாமணிர் விஜயதே அப்படின்னு சொல்கிறார். இந்த மகாமணி மூக்கக்கவிக்கு ஒரு புதுமையான வடிவத்தில் தெரிகிறது. எப்படி இருக்குன்னா, கம்பா தீர வனாந்தரம் விததி. கம்பா தீர, கம்பை நதியோட தீரத்தில் இருக்கிற வனத்தில் இந்த காமாட்சி மூக்கக்கவிக்கு ஒரு மரமாக தெரிகிறார். எப்படி இந்த காமாட்சி எப்படி மரமாக தெரிகிறார்னா, மரம்னா என்ன இருக்கும், இலைகள் இருக்கும், தளிர் இருக்கும், பூ இருக்கும், பழங்கள் இருக்கும். காமாட்சி தேவி எப்படி மரமாக இருக்காங்கிறதுக்கு, காந்தைஹி கேசரு சாஞ்சயைர் பிரமரிதம் மந்தஸ்மிதை புஷ்பிதம். அம்பாளுடைய மந்தஸ்மிதம்தான் புஷ்பமா. இந்த புஷ்பத்தை, புஷ்பம் இருந்தால் உடனே சுற்றி வண்டுகள் இருக்கும். அம்பாளுடைய கேசபாரம், அந்த அதோட காந்தி தான் சுருள் சுருளாக அந்த முடி, அதோட காந்தி வண்டுகள் மாதிரி இருக்குது. காந்தியா பல்லவிதம் பதாம்புருஹயோஹோ, பாத தாமருடைய காந்தி பல்லவிதம் அப்படிங்கிற தளிர் இருக்குது இந்த புஷ்ப, இந்த மரத்தில். நேத்ரத்விஷா பத்ரிதம் கடாட்சம், அதோட காந்தி வந்து இலைகள் மாதிரி இருக்குது. இப்பேற்பட்ட இந்த காமாட்சிங்கிற மரம் என்ன பழத்தை கொடுக்கறது அப்படின்னா, கல்யாண ஜென்மஸ்தலி, அளவற்ற மங்களங்களை கொடுத்துட்டே இருக்கு பக்தர்களுக்கு. இந்த மரத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா, காச்சித்து கிருபா கந்தலி. இந்த மரத்துக்கு கிருபேன்னு பேர் அப்படிங்கிறார் கவி. சுவாமிகள் சொல்வார், சாதாரண கவிகள் வர்ணனை பண்ணிடலாம், ஆனால் மகான்கள் தான் அந்த அம்பாவுடைய சௌந்தரியமே காருண்யம் அப்படிங்கிறத அனுபவித்து உணர்ந்து அதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறா அப்படின்னு ரசிப்பர். இப்படி ஒரு அழகான ஸ்லோகம். இந்த கிருபா வடிவமாக இருந்துட்டு அளவற்ற மங்களங்களை பக்தர்களுக்கு கொடுத்துட்டுருக்கிற காமாட்சி அப்படின்னு படிக்கும்போது எனக்கு அது எவ்வளவு உண்மை. மகான்கள், மகாபிரிவா சுவாமிகள் போன்ற மகான்கள் அவளை அண்டி நமஸ்காரம் பண்ணி, உங்களை சேர்ந்தவனா என்னை வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்ன க்ஷணத்துலேருந்து அந்த ஜீவனுக்கு எவ்வளவு ஒரு நன்மைகளை செய்கிறா அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டுருந்தேன். சில இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். தியாகு தாத்தான்னு ஒருத்தர் பெரியவாட்ட 16 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கார். ஆனால் கூட பெரியவா அவரை ஹிந்தி வாத்தியார் வேலைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஜீவன் தனக்கு சர்வீஸ் பண்ண தன்னுடைய நன்மையை நினைக்காம, இப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கடைப்பாளாக பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்காம, அவருடைய அவருக்கு 30 வயசு எடுத்து கிரகஸ்த ஆசிரமத்தில் என்டர் பண்ணோம் அப்படின்னு, அதுக்கு மேலே அவருடைய வாழ்க்கை பாதை. இன்றைக்கி 93 வயசில் பெரியவாளை பற்றி நினச்சி நினச்சி உருகி சந்தோஷமாக அவர் பேசிகிட்டு இருக்கார். அது மாதிரி நம்ம சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ண ஜானகிராம மாமா ஒரு வாட்டி பெரிவா அவர்கிட்ட காத்தால் கூப்பிட்டு 45 minutes சுவாமிகளை பற்றியும் பிடிச்சது புள்ளியும் கும்பா பிடிச்சிருக்க சுபாஸ்ரயம் அப்படின்னு சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு அதை பற்றி பெரிவா பேசியிருக்கா. அதுக்கு நடுவில் மாமா கேட்டிருக்கார், எனக்கு இந்த வேலையை விட்டுவிடலான்னு தோன்றுறது அப்படின்னு, அவரோட ரயில்வேஸ் வேலையை விட்டுவிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டபோது பெரியவா அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னாலாம். அப்படி சொன்னது சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணத்துக்கு அந்த வேலை இடைஞ்சலாகவே இல்லாமல் ரொம்ப சௌரியமாக அங்கே பாஸ்லாம் அமைஞ்சு அவர் கைங்கரியம் பண்ணி சுவாமிகளை பார்க்குறதுக்கு குருவாயூர் போகணும் அந்த மாதிரி போகிறதுக்கு அந்த ரயில்வே பாஸ் உபயோகமாக இருந்து இன்றைக்கி ஒரு பென்ஷன் வந்துட்டு அப்படி மகான்கள் பண்ணுற ஏற்பாடு அவ சொல்கிற ஒரு வார்த்தை லைஃப் முழுக்க அது காப்பாற்றுறது அது நன்மையை கொடுக்கறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சுவாமிகள்ட்ட நாகராஜ மாமான்னு ஒருத்தர் கைங்கரம் பண்ணியிருந்தார். அந்த நாகராஜ மாமாவும் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து அந்த லேபரர்ஸோடு ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்து ஹாஸ்பிட்டலில் பெரியவா வந்து தங்கியிருக்கா. தன்னை வந்து பார்க்குறவா எல்லாரையும் அங்கே நாகராஜன் இருக்கான், வார்த்தை போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கார். அந்த நாகராஜ மாமாவை ஆனால் பெரியவா குடுமி வச்சுக்கோன்னு சொல்லலை. அந்த மாதிரி பெரியவா வந்து எவ்வளோ கைண்டாக இருந்திருக்காங்கிறதுக்கு, அதாவது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பெரியவாளை பற்றி முதல்ல புரிஞ்சிடும்போது மடம் சம்பிரதாயங்கள் பெரியவா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. பெரியவாளோட சில சிஷ்யர்கள் அவளுடைய இதை வச்சுட்டு நான் அப்படி நினச்சேன். அப்புறம் சுவாமிகள் சொல்லி கொடுத்து அப்புறம் நிறைய கேட்க தான் பெரியவா வந்து கருணையே வடிவமாக இருந்திருக்கா, வரவாளுக்கெல்லாம் நன்மை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அது மாதிரி தான் நான் கூட நினச்சேன், எங்கள் அப்பா வந்து குடிமை வச்சுக்கல அப்படின்னு இந்த மடத்து சம்பந்தம் ஏற்பட்ட போது. எங் சுவாமிகள் தான் உங்கள் அப்பா மாதிரி பரோபகார எண்ணமும் அவ்வளவு எளிமையாக ஹம்பிளாக இருந்துட்டு பூஜை பண்ணுறதும் திருப்பூர் படிக்கிறதும், அவர் ஒரு மகான், நீ அவரை போய் வந்து குடிமை வச்சுக்கலன்னு சொல்கிறியே அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், அவரை பார்த்து நீ அவர் மாதிரி இரு அப்படிம்பார். சுவாமிகள் எங்கிட்ட ரொம்ப கைண்டாக இருந்தார். இன்ஃபேக்ட் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப எனக்கு செல்லம் கொடுக்குறான்னு நினைக்கிற அளவுக்கு எங்கிட்ட சுவாமிகள் கைண்டாக இருந்தார். நான் அங்கே தாம்பரத்தில் வேலை பார்த்துட்டு சுவாமிகள்ட்ட வருவேன். அங்கே வரவாள்லாம் வேஷ்டி மாற்றிண்டு பஞ்சாட்சி கட்டின்ட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி உட்காருவா. நானும் சரி அதை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணும்போது சுவாமிகள் நீ சிரமப்படாதப்பா, நீ அவ்வளோ அலைஞ்சி வர, நீ பேண்ட்டை போட்டு உட்கார், ராமாயணம் படிக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிம்பார். நான் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனேன்னா அவனை எழுப்பாதேங்கோ, அவன் அலைஞ்சு வந்திருக்கான் அப்படிம்பார். ஒரு தடவை எனக்கு ஹைட்ராசில் அப்படின்னு சிரமப்பட்ட உடம்பு வந்து சிவன் சார்கிட்ட போய் சுவாமிகள் எனக்காக வேண்டின்றார், இந்த குழந்தைக்கு உடம்பு வந்து சிரமப்படுறான் அப்படின்னு. அன்னைக்கு அவர் சுவாமிகள் இப்போ சிவன் சார்கிட்ட வேண்டின்ற அன்னைக்கு நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் கொடுத்த மருந்து சாப்பிட்டு கொஞ்ச நாளில் அது க்யூர் ஆகிடுது. எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, சுவாமிகள் அந்த தெய்வ பக்திங்கிறது புரட்சி கிடையாது, இந்த பக்தி மார்க்கத்தில் பொறுமையாக இருக்கணும், இது ரெவல்யூஷன் கிடையாது எவல்யூஷனரி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லைஃப் முழுக்க அவரை நினச்சி அவர் காமிச்ச வழியில் போகிறதுக்கு பாதை போட்டு கொடுத்தார், அவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். என் தங்க நான் சுவாமிகிட்ட பண்ணும்போது என் தங்க +2 முடித்தா, அப்போ அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சுற்றி இருக்கிற சுவாமிகள் மகாபிரிவா புஸ்தகம் படித்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமிகள் இருக்கட்டும் நல்லா படிக்கிறா மேலே படிக்கட்டும் சொல்லி அவள் எம்சிஏ வரைக்கும் படித்து அதனால் நன்மைகள்லாம் அடைஞ்சா ரொம்ப சுவாமிகிட்ட பக்தியாக இருக்கா. அதே மாதிரி என் அக்கா கொஞ்சம் பணத்துக்கு சிரமப்பட்ட போது திருஷா திராகி எஸ்யா அப்படின்னு சௌந்தர்யலஹரி ஸ்தோத்திரத்தை எழுதி கொடுத்தார். அவள் பொண்ணு இப்போ நான் கல்யாணம் பண்ணா. அந்த மாதிரி சுவாமிகள் கிட்ட நமஸ்காரம் பண்ண வாழ்க்கைலாம் க்ஷேமந்தான். என் கல்யாணம் ஆன போது என் ஆத்துக்காரியை கூட்டு வந்து இவளுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லி தரணும் அப்படின்னோடனே உனக்கு என்ன சுவாமி பிடிக்கும்னு கேட்டார். பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னா சுமுக சேகதந்தஸ்ட சொல்லு அப்படின்னார். எழுதி கொடுத்தார். எத்தனை ஆவர்த்தி பண்ணணும், 63 பண்ண சொல்லட்டுமா அப்படின்னோடனே, இல்லை இல்லை வேலைகள்லாம் இருக்கும், சிரமம் இருக்கும், ஒரு ஆவர்த்தி பண்ணட்டோம் அப்படின்னு. நான் எனக்கு சிரிப்பு வந்துடுது, ஒரு ஆவர்த்தி பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அவள் இப்போது அவளே நிறைய திருப்புகள் ஸ்லோகங்கள்லாம் கற்றுண்டு சுமுகஷம் நிறைய ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி சுவாமிகளோட கைண்ட்னஸ், அவர் ஒன்று பண்ணுனாலும் அது என்னென்னைக்கும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ரொம்ப முக்கியமாக நினச்சார். பெண்கள்கிட்ட ரொம்ப கைண்டாக இருந்தார். பெண்கள் வந்து ஃபிசிக்கலாக வேலை பண்ணுறா, என்கிட்டே வந்து அவர் சொல்லி சொல்லி தான் வந்து நான் கொஞ்சமாவது கைண்டாக இருந்து என்னோடய கல்யாணம் நல்லபடியாக மேரேஜ் லைஃப் போயின்ட்டுருக்கு, கோபமாக பேசவே கூடாது, கைண்டார் அப்படின்னு சொல்லுவார். அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து ஹர்ட்டிங்காக பேசக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அமெரிக்காவில் இருந்துட்டு வந்தேன். அந்த ஊர்லெலாம் என்னென்னமோ அவளுக்கு கற்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னமோ இருந்துட்டுருக்கா அப்படின்னோடனே சுவாமிகள் வந்து அப்படி சொல்லக்கூடாது, அவளோட ஒழுக்க நெறி வேறு, அது நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னார். எவ்வளோ ப்ராட் மைண்டட்னஸ். அங்கே மழை பெய்யுதுன்னா அங்கேயும் கற்பு நெறியோட பெண்கள் இருப்பா, அது அதுக்கு வேறு மீனிங் வச்சுட்டுருக்கலாம் அவ, ஆனால் அதை நீ ஜட்ஜ் பண்ண போகாதே அப்படின்னு. அந்த மாதிரி நீ மாத்தியானம் பண்ணு, இன்னொருத்தர் மாத்தியானம் பண்ணுறானா பார்க்காதே அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் இருந்தார். மற்றவாழ்க்கை நல்லதை எடுத்து சொல்வார், ஏதாவது பிடிக்காதது இருந்தால் அதை வந்து அவா இது மாதிரி பண்ணலாமா, இந்த தப்பு வழியில் போகலாமான்னு கேட்டால் போகாதேன்னு சொல்வார். ஆனால் இவர் போய் கரெக்ட் பண்ண மாட்டார். ஒரு குணம் இருந்தால் அதை பாராட்டுவார். அவர் நல்ல வழி என்னங்கிறத காமிச்சு கொடுப்பார், வாழ்ந்து காமிச்சு வழி காமிச்சார். அந்த அளவற்ற கருணையும் அவர் பண்ண நன்மைகளையும் நினச்சி இந்த ஸ்லோகத்தை படித்தோன்னே அதை பற்றி சொல்லணும்னு தோணித்து. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.